ஹாய் குட்டீஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி, சுகமாக இருக்கிறீர்களா? பிள்ளைகள் அனைவரும் நல்ல சுகமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டுமென இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் பிள்ளைகள், இந்த காலமானது பாடசாலைக்கு செல்லாமலே விடுமுறையில் வீட்டில் தங்கியவாறே எமது கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதனால் நீங்கள் எல்லோரும் நன்றாக கற்பதற்கு வசதியாக இவ்வாறான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அப்படியானால் பிள்ளைகள், இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் வருகின்ற சில நுண்ணறிவான பயிற்சியுடன் சில மொழி தொடர்பான பயிற்சியையும் விளக்குவதற்கு ஆயத்தமாக உள்ளேன். நீங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையாக இருந்தாலும், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வெகுவாக சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது. அதற்காக முதற்கண் உங்களுடைய அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் பிள்ளைகள், இன்றைய நாளானது உங்களுக்குரிய நேரமாகவும் இன்றைய நாள் உங்களுக்குரிய சிறப்பான நாளாகவும் இந்த வேலை அமையும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் பிள்ளைகள், இன்று உங்களோடு இணைந்திருக்கும் ஆசிரியர் உங்கள் அன்பின் ஆசிரியர் கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அல்லது நாம் பயிற்சிகளுக்கு பாடத்தை விளங்கிக் கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு கடந்த கால நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பானதாகவும் நல்லதாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதேபோல் இன்றும் கூட உங்கள் அனைவருக்கும் மனதுக்கு இதமான வகையில் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு வழங்குவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னராகவே இருந்து உங்களுடைய ஆயத்தமாக முறையில் உங்களுடைய பயிற்சிகள் கொப்பிகள் பேனைகள் தேவையான பொருட்களை எல்லாம் வைத்துக் கொண்டால் நீங்களும் என்னோடு படித்துக் கொண்டே போகலாம். அப்படிதானே? ஆஹா, எனக்கு தெரியும், நீங்கள் நல்ல பிள்ளைகள். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எப்போது வந்தாலும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று. சரி பிள்ளைகள், நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் வழங்க இருப்பது ஆரம்பத்திலே கூறிவிடலாம் என்று நினைக்கின்றேன். வளமை போலே இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக சுவாரஸ்யமான முறையில் அமைவதற்கேற்ற விதத்தில் இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நுண்ணறிவு பயிற்சிகள் கிடைக்கும், சுவாரஸ்யமான விடுகதை புதிர் விடயம் ஒன்று காத்திருக்கின்றது. கடந்த நிகழ்ச்சியின் ஊடாக கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடைகளை அளித்த மாணவர்களுடைய பாராட்டுக்குரிய மாணவர்களுடைய பெயர்களை வழங்குவதற்காகவும், அதேபோல் அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பாராட்டுகளை பெறுவதற்காக உங்களுக்கு வழங்கப்படும் வினாக்களும் காத்திருக்கின்றன. ஆமாம், என்னுடைய செல்வங்களே, உங்களை நான் நேரில் காணாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமிதம் கொள்கின்றேன். அந்த வகையில் நீங்களும் நான் கொடுக்கின்ற அல்லது கூறுகின்ற விடயங்களை நன்கு செவிமடுத்து என்னுடன் நீங்கள் அந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு முயற்சித்தால் உங்களுக்கு மேலும் மேலும் விளங்கிக் கொள்ளும். அதேபோல் பிள்ளைகள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன்பு நீங்கள் அமைதியான முறையில் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ், அதாவது உங்களுக்கு எந்த விதமான அந்த இடத்தில் உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமைந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். ஆம் பிள்ளைகளே, நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நிகழ்ச்சியிலே நான் இன்று உங்களுக்கு எடுத்துக்கூற இருப்பது முதலாவதாக கணிதத்துடன் தொடர்பான ஒரு நுண்ணறிவு வினா. இந்த வினா கடந்த கால வினா பத்திரத்தில் இறுதியாக நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் வந்த ஒரு வினாவை நான் எடுத்திருக்கின்றேன். அநேகமாக இந்த வினாவானது 2012 நடைபெற்ற புலமை பரிசு பரீட்சையின் 29வதாகவும் 30வதாகவும் வந்த வினாவை நான் உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆம் பிள்ளைகள், உண்மையில் நாம் இந்த வினாவை நன்கு கேட்டு விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். நான் வினாவை விளக்குகின்றேன். அதேபோல் அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்டு நீங்களும் அதற்கான விடையை எடுப்பதற்கு சற்று ஆயத்தமாக இருந்து கொண்டால் உங்களுக்கு நன்கு புரிந்து கொள்ளும். ஓகே, அன்பான மாணவருக்கு நான் சொல்லுகின்ற விடயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் முதலாவது வினாவை வாசிக்கின்றேன். 2 வாழைப்பழங்களின் விலை ₹30 ஆகும். ஒரு கொய்யாப்பழத்தின் விலை ஒரு வாழைப்பழத்தின் விலையிலும் பார்க்க ₹5 நாள் கூடியது. ஒரு மாம்பழத்தின் விலை ஒரு கொய்யாப்பழத்தினதும் விலையின் ஒரு வாழைப்பழத்தினதும் விலைகளுக்கு மொத்தத்திற்கு சமம் ஆகும். பிள்ளைகள், நான் மீண்டுமாக இந்த கணித வினாவை நான் வாசிக்கின்றேன். அமைதியாக கேட்டு விளங்கிக் கொள்ளுங்கள். பிறகு நாங்கள் அதற்கான விடையை காண்போம். 2 வாழைப்பழங்களின் விலை ₹30 ஆகும். ஒரு கொய்யாப்பழத்தின் விலை ஒரு வாழைப்பழத்தின் விலையிலும் பார்க்க ₹5 நாள் கூடியது. ஒரு மாம்பழத்தின் விலை ஒரு கொய்யாப்பழத்தினதும் ஒரு வாழைப்பழத்தினதும் விலைகளின் மொத்தத்திற்கு சமம். கணித வினா விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படியானால் வினா, ஒரு வாழைப்பழத்தின் விலை யாது? ஒரு வாழைப்பழத்தின் விலை யாது? ஒரு கொய்யாப்பழத்தின் விலை யாது என்பதுதான் உங்களுக்குரிய வினா. ஆமாம் பிள்ளைகள், நான் கூறிய வினாவை நன்கு செவிமடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்படியானால் நான் இந்த வினாவுக்கு விளக்கத்தை தருகின்றேன். நீங்களும் செய்து பாருங்கள். ஓகேயா? நல்ல பிள்ளைகள், உங்களிடம் கையில் இருக்கின்ற பேனாவை அல்லது பென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். குப்பியை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்கு நான் கூறிய வினாவை மீண்டும் நினைத்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு நான் விளக்கப் போகின்றேன். எங்கே பாப்பம் கெட்டிக்கார பிள்ளைகள் என்றால் உடனே எனக்கு விடையை சொல்லிவிடுவீர்கள். பாப்பம், 2 வாழைப்பழங்களின் விலை ₹30 என கூறப்பட்டுள்ளது. நீங்கள் 2 வாழைப்பழத்தின் விலை ₹30 என கொண்டால் இந்த விலையை வைத்து ஏனைய 2 பழங்களின் விலையையும் காண வேண்டும். வினாவில் கூறியபடி ஒரு கொய்யாப்பழத்தின் விலை கூறியது என்னவென்றால் ஒரு வாழைப்பழத்தின் விலையின் பார்க்க ₹5 கூடியது என்று. ஆகவே உங்களுக்கு இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ளலாம், 2 வாழைப்பழத்துக்கு ₹30 என்றால் ஒரு வாழைப்பழத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? 30ஐ 2 வகுத்தால் ஒரு வாழைப்பழத்தின் விலை எங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்றால் எவ்வளவு? ₹15 தானே? ஆஹா, சரி. இப்போது நீங்கள் அந்த ஒரு கொய்யாப்பழத்துக்கு கூறியபடி ஒரு வாழைப்பழத்தின் விலையின் பார்க்க ₹5 கூடுதலாக என்று கூறப்பட்டுள்ளது. என்ன செய்ய வேண்டும்? ₹15 ₹5 கூட்டிக்கொள்ள வேண்டும். ஓகேயா? ஓகே, நீங்கள் கூட்டிக் கொண்டால் எவ்வளவு? கொய்யாப்பழத்தின் விலை ₹20. ஆகவே எங்களுக்கு ஒரு வாழைப்பழத்தின் விலை ₹15, ஒரு கொய்யாப்பழத்தின் விலை ₹20 என நாம் கண்டுவிட்டோம். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மாம்பழத்தின் விலையை காண வேண்டும். அதன் விலையையும் நாம் பார்ப்போமா? எங்களுக்கு 2 பழங்களுடைய விலை எங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஒரு வாழைப்பழத்தின் விலையை கேட்டிருந்தோம். ஒரு வாழைப்பழத்தின் விலை ₹15, ஒரு கொய்யாப்பழத்தின் விலை ₹20. அடுத்தபடியாக நாங்கள் பார்ப்போம், ஒரு கொய்யாப்பழத்தின் விலையை கொண்டு நாம் மாம்பழத்தின் விலையை காண வேண்டும். அப்படியென்றால் மாம்பழத்துக்கான முறையில் கணிதத்தில் கூறியபடி ஒரு கொய்யாப்பழத்தினதும் ஒரு வாழைப்பழத்தினதும் விலைகளின் மொத்தத்திற்கு சமம் என்று கூறப்பட்டுள்ளது. விளங்கியது தானே? ஒரு கொய்யாப்பழத்தினதும் ஒரு வாழைப்பழத்தினதும் விலைகளின் மொத்தத்திற்கு சமம் என்று கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாம்பழத்தின் விலை எங்களுக்கு தெரியும் ₹20 என்று, ஒரு வாழைப்பழத்தின் விலை 15 ரூபாய் என கண்டிருந்தோம். எங்களுக்கு விடையை காண்பதற்கு சுலபமான வழி நான் கூறினேன். ஒரு மாம்பழத்தின் விலையையும் விலையை காண்பதற்கு ஒரு கொய்யாப்பழத்தினதும் ஒரு வாழைப்பழத்தினது விலைக்கு சமன் என்று காண்டிருந்தோம். ஆகவே ஒரு கொய்யாப்பழத்தின் விலை எங்களுக்கு தெரியும் 20 ரூபாய் என்றும் ஒரு வாழைப்பழத்தின் விலை ரூபாய் 15 என்றும் நாங்கள் கண்டறிந்தோம். எனவே இந்த மாம்பழத்தின் விலை எவ்வளவாக இருக்கும்? 20 ரூபாவும் 15 ரூபாவும் கூட்டினால் விடை 35 ரூபாய். ஆகவே மிக இலகுவான ஒரு கணித வினா. நீங்கள் இந்த வினாவிற்கு சரியான விடையை கண்டிருப்பீர்கள். இங்கே 3 பழங்களுடைய விலை கேட்டிருந்தது. 3 வினாக்களுக்கும் அல்லது 3 பழங்களினது விலையையும் நாங்கள் கண்டுவிட்டோம். அப்படியென்றால் ஒரு வாழைப்பழத்தின் விலை 15 ரூபாய், ஒரு கொய்யாப்பழத்தின் விலை ரூபாய் 20, ஒரு மாம்பழத்தின் விலை 35 ரூபாய். ஓகேயா? ஓகே, குட், நல்ல பிள்ளைகள். எனவே நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா பிள்ளைகள், இதுவும் ஒரு கடந்த கால வினா பத்திரத்தில், அதாவது 2011 நடைபெற்ற புலமை பரிசு பரீட்சையில் வெளியான ஒரு வினாவை எடுத்துக்கொண்டேன். இந்த வினா 2011 நடைபெற்ற புலமை பரிசு பரீட்சையில் இடம்பெற்ற 36வது வினாவாக அமைந்தது. நான் அந்த வினாவை எடுத்திருக்கின்றேன். இந்த வினா நாட்களுடன் தொடர்புடையது. ஆம் பிள்ளைகளே, நான் வாசிக்கின்றேன். இந்த வினாவை கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக கேளுங்கள். கேட்டால் உங்களுக்கு விடையை சொல்லி கொண்டு போகும் போதே எடுத்துக்கொள்ளலாம். அப்படியென்றால் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, நேற்றைக்கு முன் தினத்திற்கும் கடந்த திங்கட்கிழமைக்கும் இடையே எத்தனை நாட்கள் இருந்தன? கேள்வியை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, நேற்றைக்கு முன்தினத்திற்கும், அதாவது முந்த நாள் என்று சொல்லுவோம், கடந்த திங்கட்கிழமைக்கும் இடையே எத்தனை நாட்கள் இருக்கின்றன? ஆவே பிள்ளைகள், எங்களுக்கு கடந்த நாட்களை தொடர்பு படுத்தியதால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி நாங்கள் கால அந்நாட்களை நாங்கள் முன்னோக்கி செல்லாமல் கடந்த நாட்களுடைய காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த நாட்களுடைய தொடர்பை நாங்கள் பார்ப்போம். எவ்வாறு என்றால், இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? ஆகவே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் நேற்றைக்கு முதல் நாள் என்ன நாளாக இருக்கும்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? நேற்றைக்கு நாள் என்று சொல்லும் பொழுது ஒரு நாளை குறைத்து பார்ப்பீர்கள். சனிக்கிழமையாக இருக்கும். சனிக்கிழமைக்கு முதல் நாள் முந்தா நாள் என்று சொல்லுவோம். ஆகவே வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இப்போது உங்களுக்கு தெரியும் அதற்கான விடை. நேற்றைக்கு முன்தினம் என்று சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை என்று சொல்லியிருக்கிறது. அதன் பிறகு கடந்த திங்கட்கிழமை என்றால் அந்த வாரத்தின் அந்த திங்கட்கிழமை எப்போது என்று நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் அங்கே சென்றால் வெள்ளிக்கிழமை, அதன் முதல் நாள் வியாழக்கிழமை, அதற்கு முதல் நாள் புதன்கிழமையாக இருக்கும், அதற்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, அதற்கு முதல் நாள் திங்கட்கிழமை. இப்போது பிள்ளைகள், கேள்வியை என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமைக்கு நேற்றைக்கு முன்தினத்திற்கும் என்று சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை, கடந்த திங்கட்கிழமைக்கும் இடையே என்று சொல்லும் பொழுது அங்கே செவ்வாய், புதன், வியாழன் என 3 நாட்கள் மாத்திரமே இடையில் உள்ள நாட்கள். இப்போது உங்களுக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்கான விடை 3 நாட்கள். 3 நாட்களாகும். விளங்கியது தானே? சரி பிள்ளைகள், நான் வினா 3 நோக்கி செல்கிறேன். 3வது வினாவை நான் வாசிக்கப் போகின்றேன். ஏற்கனவே நான் 2 வினாக்களுக்கும் விடைகளை கொடுத்திருக்கின்றேன். நீங்களும் அதனை விளங்கியிருப்பீர்கள். 3வது வினா, இது சாதாரணமாக நாம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லொன்று, தமிழ் சொல்லொன்று, அதனோட தொடர்புடையது. இந்த சொல்லை தொடர்புடைய வினாவை வாசிக்கின்றேன். பாருங்கள், அகங்காரம் என்ற 6 எழுத்துக்களை கொண்டு அமைந்துள்ள சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய வேறு சொற்கள் எத்தனை எழுதலாம்? வேறு சொற்கள். சரியா? அப்ப வேறு சொற்கள் என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும், சொல் ஒன்று எழுதுவதற்காக எமக்கு தேவையானது எழுத்துக்கள். ஆகவே அகங்காரம் என்ற சொல்லுக்கு அதில் உள்ள எழுத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஆ ஹ இங் கா ர இம், அகங்காரம். இந்த சொற்களை கொண்டு அல்லது இந்த சொல்லில் இருக்கிற எழுத்துக்களை வெவ்வேறாக எடுத்து நீங்கள் புதிய சொற்களை ஆக்குதல் வேண்டும். எங்கே, நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் தருகிறேன். எத்தனை பேர் விரைவான முறையில் அதற்கான விடையை எடுத்திருப்பீர்கள் என்று எனக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதல்லவா? பரவாயில்லை பரவாயில்லை, நான் தெரிந்து கொள்வேன். அப்படியானால் நான் உங்களுக்கு இந்த சொற்களுக்கான வேறு சொற்களை நான் கூறுகின்றேன், நீங்களும் எழுதி பார்த்து கொள்ளுங்கள். ஆம் பிள்ளைகள், நீங்கள் இதற்கு எத்தனை பேர் முயற்சித்தீர்கள் என்று தெரியாது. நான் எடுத்த விடைகளை நான் கூறுகின்றேன். அதாவது அகம், அகங்காரம் என்ற சொல்லில் வருகின்ற எழுத்துக்களில் அகம் என்று சொல்லலாம். இரண்டாவது காரம் என்று சொல்லலாம், காரம் என்றும் சொல்லலாமே. ஆகவே மூன்று சொற்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது, கங்கா. கங்கா என்பது என்ன? அது ஒரு பெண்ணுடைய பெயராக நாங்கள் எடுக்கலாம். கங்கா என்பது ஒரு பெயர் சொல்றாக எடுக்கலாம். அடுத்த சொல் அறம், அகம் காரம் கரம் கங்கா அறம். இன்னும் இருக்கிறதா? இருக்கின்றது. காகம் இருக்கின்றது என்ன? காகம் காகம். அடுத்தபடியாக இன்னும் ஒரு சொல் இருக்கின்றதே, அங்கம் ஆ இங் க இம். பார்த்தீர்களா எத்தனை சொல் என்று? இன்னும் ஒரு எழுத்து இருக்கு, இன்னொரு எழுத்தை பயன்படுத்தி அல்லது இன்னும் சொற்களை எழுத்துக்களை பயன்படுத்தி நம் சொல் ஒன்று கண்டுபிடிப்போம். எங்கே பார்ப்போம், எத்தனை பேர் எடுத்திருக்கிறீர்கள்? எடுத்திருப்பீர்கள். நீங்கள் எடுக்காத சொல் ஒன்று என்னிடம் இருக்கின்றது. எடுத்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எனது பாராட்டுக்கள். இன்னும் ஒரு எழுத்து இருக்கின்றது, கா என்று சொல்லுவோம் அல்லவா. கா, கா என்பது என்ன? சோலையை குறிக்கும், பூந்தோட்டத்தை குறிக்கும். அதுக்கு நிறைய சொற்கள் இருக்கிறது. அதே போல் கா என்பத காகம் கா கா என்று ஒரு தொனியை எழுப்பக்கூடிய ஒரு சொல்லாகவும் நாங்கள் எடுக்கலாம். எனவே இங்கே கூறப்பட்ட அகங்காரம் என்ற சொல்லில் பயன்படுத்தி நாம் எடுத்திருக்கின்ற வேறு சொற்கள் அகம் கங்கா காரம் கரம் அறம் காகம் அங்கம் கா. சரி, நீங்கள் புரிந்திருப்பீர்கள் எத்தனை சொற்கள் எடுத்திருக்கலாம் என்று. நான் அடுத்த வினாவுக்கு நான் போகின்றேன் பிள்ளைகள். இந்த வினாவானது அதாவது உங்களுக்குரிய சிந்தனைக்குரிய ஒரு வினா. இதுவும் தமிழுடன் அல்லது மொழியுடன் தொடர்பு பெற்ற ஒரு கண்டுபிடிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த வினாவை சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுடன் கூட நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஓகேயா? எங்கே பார்ப்போம், நான் வாசிக்கின்றேன். இது ஒரு நான்கு வரிகளை கொண்ட ஒரு பாடலாக அல்லது பாடல் அடிகளை கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதனை ஏற்கனவே சில வேளைகளில் உங்களுடைய வகுப்பறைகளில் இவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். உங்களுடைய சிந்தனையும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஆசை. அதற்காக இவ்வாறான உரையில் நான் இந்த வினாவை நான் எடுத்திருக்கின்றேன். நன்கு கேளுங்கள். வயிற்றில் இருந்தே நூலாக்கி வளவளப்புள்ள மெருகூட்டி வெயிலின் ஒளியில் வளை பின்னும் விந்தை அழகு நெசவாளர் யார்? நெசவாளர் யார்? வயிற்றில் இருந்தே நூலாக்கி வளவளப்புள்ள மெருகூட்டி வெயிலின் ஒளியில் வளை பின்னும் விந்தை அழகு நெசவை பார் அல்லது நெசவாளை பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே பிள்ளைகள், நாம் இதற்கான விடை என்ன என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இதற்கான விடையை நாம் எடுத்தோம் என்றால் சிலந்தி என்று நாம் சொல்லலாம். சிலந்தி என்பது எங்களுக்கு இது விடையாயிருக்கும். அது தான் தன்னுடைய வாயிலிருந்து அல்லது தன்னுடைய பகுதியில் இருந்து வருகின்ற ஒரு திரவ பொருளாக காணப்படுவது நூல் போன்ற அமைப்பை கொண்டு அது என்ன வலையை பின்னும். அதற்கான விடை சிலந்தி. ஓகே பிள்ளைகள், நான் இன்னும் ஒரு வினாவை நான் சொல்கின்றேன். இவ்வினாவானது ஏற்கனவே நீங்கள் செய்த வினாவுடன் அல்லது பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு வினாவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் விதத்தில் இவ்வினா அமைந்திருக்கின்றது. அதனை வாசிக்கின்றேன், கேளுங்கள். மதுரை ஒரு நாள் அவளது மகனான முருவிடம் ரூபாய் 200 ரூபாவை கொடுத்து 2 பழங்களை வாங்கிக் கொண்டு மிகுதி பணத்தையும் கொண்டு வரும்படி கூறினார். மதுரை ஒரு நாள் அவளது மகனான முருவிடம் ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து 2 பழங்களை வாங்கிக் கொண்டும் மிகுதி பணத்தையும் கொண்டு வரும்படி கூறினார். முரு பழக்கடையொன்றுக்கு சென்று பார்த்தபோது அக்கடையில் ஏராளமான பழங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அதில் குறிக்கப்பட்டுள்ள விலை 2 பழங்களுடன் தொடர்பு பட்டதாக இருந்ததாம். ஆகவே முரு இந்த 2 பொருட்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வோம் என்று அல்லது 2 பழங்களை எவ்வாறு பெறுவோம் என்பதற்கு அங்கே காணப்பட்ட விலையை பார்க்கும் பொழுது இவ்வாறு இருந்தது. அண்ணாசியும் விலையும் பப்பாசி ஒன்றினதும் விலையின் கூட்டுத்தொகை 195 என காட்டப்பட்டிருந்தது. அண்ணாசியின் விலையினதும் பப்பாசி விலையினதும் கூட்டுத்தொகை 195 என கூறப்பட்டிருக்கிறது. கூட்டுத்தொகை மொத்தம் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக அண்ணாசியின் விலையிலிருந்து பப்பாசி விலையை கழித்தால் 75 ரூபாய் என காட்டப்பட்டிருந்ததாம். பார்த்தீர்களா? இது ஏற்கனவே நீங்கள் சில குறியீடுகளுடன் இந்த வினாவுக்கு பயிற்சி பெற்றிருப்பீர்கள். நான் இது ஒரு வினாவை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருப்பதற்காக இவ்வாறான வினாவை தொடுத்திருக்கின்றேன். நான் மீண்டும் அந்த விலை தொடர்பான விஷயத்தை நான் கூறுகின்றேன், கேளுங்கள். அண்ணாசி ஒன்றினது விலையும் பப்பாசி ஒன்றினதும் விலையும் கூட்டுத்தொகை 195 என காட்டப்பட்டிருந்ததாம். அதேபோல் அண்ணாசியின் விலையிலிருந்து பப்பாசி விலையை கழித்தால் ரூபாய் 75 எனவும் காட்டப்பட்டிருந்ததாம். அப்படியென்றால் அந்த 200 ரூபாவை வைத்துக்கொண்டு அவன் இந்த 2 பொருளையும் வாங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றான். அப்படியென்றால் அண்ணாசியின் விலையையும் பப்பாசி விலையையும் காண வேண்டும் அவன். ஆகவே அவன் எவ்வாறு பார்த்திருப்பான் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த வினாவுக்கு நான் இப்படி வினாவைக்கு விடையை எடுக்கலாம் என்று நான் கூறுகின்றேன். நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு அண்ணாசி பழத்தின் விலையையும் ஒரு பப்பாசி பழத்தின் விலையையும் கூட்டுத்தொகை 195 ஆகும். அதேபோல் ஒரு அண்ணாசி பழத்தின் விலையிலிருந்து ஒரு பப்பாசி விலத்தின் விலையின் கழித்தால் 75 ரூபாய் என கருதப்படுகிறது. என அண்ணாசி பழத்தின் விலையிலிருந்து பப்பாசி விலையை கழித்தால் ரூபாய் 75 என வினாவில் கூறப்பட்டது. இப்போது நீங்கள் விடையை காண்பது எவ்வாறு என்றால், நீங்கள் அந்த 195 ரூபாவிலிருந்து 75 ரூபாவை நீங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். 195 ரூபாவிலிருந்து 75 ரூபாவை கழித்துக் கொள்ள வேண்டும். கழித்தால் உங்களுக்கு விடை எவ்வளவு? 120 என பெற்றிருப்பீர்கள். 195 75 கழித்தால் 120 தானே? கழித்தல் பயிற்சியை சரியாக செய்து கொள்ளுங்கள். இப்போது பிள்ளைகள், நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால், 120 ரூபாய் 2 பழங்களுக்கு தொடர்பு படுத்தப்பட்டிருப்பதால் அதற்கான விலை 120 ரூபாவை கொண்டு 2 பழத்துக்கும் பொதுவான ஒரு விலையாக 2 வகுத்துக் கொள்ளுங்கள். அதாவது 195 ரூபாவிலிருந்து 75 ரூபாவை கழித்து 120 ரூபாவை என பெற்றிருப்பீர்கள். அந்த 120 ரூபாவை 2 பழங்களுக்கு சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே 120 ரூபாவை 2 பிரித்தால் எவ்வளவு? 60 ரூபாய். அப்படித்தானே? 60 ரூபாய். ஓகே, இதை நீங்கள் 2 பழங்களுக்கும் 60 ரூபாய் 60 ரூபாய் என சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், அந்த அண்ணாசி பழத்தின் விலை தான் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் அண்ணாசி பழத்தில் இருந்து தான் பப்பாசி பழத்தின் விலையை கழித்திருக்கிறார்கள். ஆகவே பப்பாசி பழத்தின் விலை அண்ணாசி பழத்தின் விலையை விட குறைவாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் பப்பாசி பழத்திற்கு 60 ரூபாயை கொடுத்து விடுவோம். ஆகவே பப்பாசி பழத்தின் விலை 60 ரூபாய் இருந்தால் அன்னாசி பழத்தின் விலையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த 60 ரூபாவுடன் 75 ரூபாயை கூட்டிக் கொள்ள வேண்டும். அன்னாசி பழத்தின் விலை ஏற்கனவே நாங்கள் சமமாக பிரிக்கப்பட்ட 60 ரூபாவுடன் அந்த கழிக்கப்பட்ட மிகுதியாக இருந்த 75 ரூபாவை அதனுடன் கூட்டிக்கொள்ள வேண்டும். கூட்டினால் உங்களுக்கு விலை கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். 60 ரூபாவுடன் 75 ரூபாவை கூட்டினால் 135 ரூபாய். உங்களுக்கு கிடைத்திருக்க விடையும் ஒப்பிட்டு பாருங்கள். 135 ரூபாய் என வந்திருக்கும். ஓகேயா? ஓகே, ரைட். அப்ப நாங்கள் விடைக்கு வந்து விட்டோம். இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, அன்னாசி பழத்தின் விலை யாது? அன்னாசி பழத்தின் விலை 135 ரூபாய். பப்பாசி பழத்தின் விலை யாது? அதற்கு எங்களுக்கு தெரியும், 60 ரூபாய் என்று. இப்படியான வினாக்கள் உங்களுக்கு செய்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த வினாவானது பிள்ளைகள் உங்களுடைய வினா பத்திரங்களில் அநேகமாக நான் ஏற்கனவே கூறியது போல 2 வடிவங்களை கொண்டு அல்லது 2 உருக்களை கொண்டு தொடர்பு படுத்தி வினாக்கள் அமையும். உதாரணமாக சதுரம், சக, வட்டம். அதேபோல் சதுரத்திலிருந்து சய, வட்டம். அந்த அபாரான வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கும். நான் இங்கே உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வினாவை நான் இவ்வாறு தொடுத்திருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு இறுதியான முறைகளில் வினா பத்திரங்களிலும் இப்படியான மாற்றங்கள் உட்படுத்தப்பட்டு வரும். ஆகவே நீங்கள் அதற்காக பயப்பட வேண்டாம். நீங்கள் கட்டாயம் உங்களுடைய கற்ற அறிவை கொண்டு நீங்கள் யோசித்து விடையெடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்னாசி பழமும் பப்பாசி பழமும் எங்களுக்கு விருப்பமான பழம் என்றபடியால் நீங்கள் அதனை நன்றாக விளங்கி கொண்டு செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த வினாவுக்கான விடை என்பது, நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். சரி பிள்ளைகள், உங்கள் எல்லோருக்கும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நாம் இப்போது சில வினாக்களுக்கு விடையை கண்டோம். அதேபோல் இப்போது தெரிகின்றது எனக்கு, நீங்கள் அனைவரும் கடந்த கால அல்லது கடந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் கேட்கப்பட்ட வினாவுக்கான சரியான விடையை எடுத்து யார் பாராட்டுக்குரியவர் என்று அவளோடு எதிர்பார்த்திருப்பீர்கள். அப்படித்தானே? ஆமாம் பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் என்னுடைய நிகழ்ச்சியை கேட்டு அந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினா உங்களுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்தேன். அதற்கு ஏராளமான மாணவர்கள் எங்களுக்கு சரியான விடையை தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு பாராட்டுக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றும் கூட எங்களுக்கு முதன் முதலாக எஸ்எம்எஸ்ஸினூடாக எங்களுக்கு அந்த விடையை தந்தவர்களுடைய பெயர்களை நான் கூறப்போகின்றேன். எல்லாரும் யாருடைய பெயர் வரப்போகிறது என்று நீங்கள் அவளோடு இருப்பீர்கள் தானே? எல்லாரும் கூறிய வினாக்கள் விடைகளில் ஒரு சிலவருடைய விடை எங்களுக்கு சரியானதாக அமைந்திருக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு முதன் முதலாக அனுப்பப்பட்ட சில மாணவர்களுடைய விடை எங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தது. ஆகவே எங்களுக்கு விரைவான முறையில் அந்த வினாவுக்கு விடையளித்தவர்களுடைய பெயர்களை நான் கூறப்போகின்றேன். யார் என்று பார்ப்போம். யார் அந்த பாராட்டுக்குரிய மாணவன் அல்லது மாணவி என்று அவளாக இருப்பீர்கள்? நான் 3 மாணவர்களை தெரிவு செய்து கொண்டேன். அந்த 3 மாணவர்களுடைய பெயர்களும் இப்போது கூறப்போகின்றேன். அந்த வகையில் முதலாவது எஸ்எம்எஸ்ஸினூடாக எங்களுக்கு சரியான விடையை தந்த மாணவன் ஏ விதுஷான். ஏ விதுஷான், அப்புத்தலை தமிழ் வித்யாலயம், இலக்கம் 1. முதலாவதாக எங்களுக்கு அனுப்பிய விடை எஸ்எம்எஸ்ஸினூடாக குறுந்தகவலினூடாக அனுப்பப்பட்ட சரியான விடையாக எடுத்துக்கொண்டு அந்த மாணவனுக்கு நான் முதலாவது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்டேன். ஆ மாணவர்கள், அவருக்கு எனது பாராட்டுக்கள். ஏ விதுஷான், உங்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு பாராட்டுகள் பெறுவதோடும் இன்னும் தொடர்ந்தும் உங்களுக்கு பாராட்டுகளை பெறுவதற்கு நிகழ்ச்சியை நன்றாக கேட்டுக்கொள்ளவும். ஓகே, சரியான விடையை நான் கூறியதால். அடுத்த இரண்டாவது பாராட்டை பெறுபவர் யார் யார் என்று சொல்லுங்கள். சொல்லவா வேண்டாமா? சொல்லப்போகிறேன். இவர் யார் என்றால், சாந்த தோமியன் கல்லூரி பண்டாரவளை, சென்ட் தோமஸ் என்று சொல்லுவோம். சாந்த தோமியன் கல்லூரியில் ஐந்தாம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஏ ஆகாஷ் வெங்கட், ஜி ஆகாஷ் வெங்கட் என்ற மாணவனுக்கு எனது பாராட்டுகளும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்குரிய இரண்டாவது பாராட்டு எங்களுடைய குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றேன். எங்கே ஆகாஷ், எனது வாழ்த்துக்கள். ஆம் மாணவர்கள், நாம் அடுத்தொரு பாராட்டுக்களையும் வழங்குவதற்காக நான் அழைக்கப் போவது பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி மாணவன் துபிசான். பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் துபிசான் என்பவருக்கு மூன்றாவது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நன்றி கூறுகின்றேன். ஆகவே மூன்று மாணவர்களுக்கும் மாத்திரமல்ல பிள்ளைகள், நீங்கள் எனக்கு அனுப்பிய தகவலினூடாக முதல் மூன்று மாணவர்களுக்கு மாத்திரம் நான் இந்த தொடரை எடுத்துக்கொள்கின்றேன். எனினும் ஏராளமான மாணவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டும் அதேபோல் எஸ்எம்எஸ்ஸினூடாகவும் தங்களுடைய விடைகளை தந்தீர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மாணவர்கள், இன்றும் ஒரு வினா காத்திருக்கின்றது. அந்த வினாவை கூறுவதற்கு முன்பு ஒரு சிறிய கணித பயிற்சி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இது பெருக்களோடு தொடர்புடையது. இவ்வினா பெருக்களுடன் தொடர்புடையது. பெருக்கள் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி பயிற்சிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள், அப்படித்தானே? ஆனாலும் நான் இங்கே எடுத்துக்கொண்ட சாதாரண பெருக்கல் பயிற்சிக்கு பதிலாக இலகுவான ஒரு முறையை நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். அதுவும் ஏழாம் வாய்ப்பாடுடன் தொடர்புடைய வாய்ப்பாடு, ஏழாவது, அதாவது ஏழாம் வாய்ப்பாடுடன் தொடர்புடையது. மிக இலகுவாக நான் உங்களுக்கு இரண்டு மூன்று கணக்குகளை நான் சொல்லுகின்றேன். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். குறித்து கொண்டு நீங்களும் அதன்படியே செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த கணிதம் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நீங்கள் தயார் என்று நினைக்கின்றேன். நான் சொல்லுகின்றேன், எவ்வாறு என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஏழாம் வாய்ப்பாடை பயன்படுத்துவதற்காக முதலில் நான் எடுத்த இலக்கம் எட்டு. எட்டை ஏழால் பெருக்க வேண்டும். நாங்கள் எட்டை ஏழால் பெருக்குவதற்காக நீங்கள் நிறையில் எழுதி கொள்ளுங்கள். எட்டு தரம் ஏழு, எட்டு தரம் ஏழு. நன்றாக வாய்ப்பாடை பாடமாக்கியிருப்பவர்கள் விடையை கண்டிருப்பீர்கள், எட்டேழு எவ்வளவு என்று. ஆனால் நான் கூறும் முறை வாய்ப்பாடுடன் தொடர்பு பயன்படுத்தாமல் எடுக்கின்ற விடை. நீங்கள் எட்டு தரம் ஏழு என்றென்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், கீழே அடுத்த வரியாக நிரலில் நான் கூறியதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எட்டு தரம் ஏழு என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதற்கு கீழாக எட்டுக்கு நேராக கீழே நிரலில் எட்டுடன் எந்த இலக்கத்தை கூட்டினால் பத்து வரும் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே எட்டுடன் எந்த இலக்கத்தை கூட்டினால் பத்து வரும், இரண்டை கூட்டினால். அந்த இரண்டை போட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு பக்கத்தில் தரம் இட்டு ஏழுக்கு தொடர்பு படுத்த வேண்டும் பத்துக்கு. அதாவது ஏழுங்கிற இலக்கத்துக்கு பெருக்க வேண்டிய ஏழாம் வாய்ப்பாட்டுக்குரிய அந்த ஏழுக்கு எந்த இலக்கத்தை கூட்டினால் பத்து வரும் என பார்க்க வேண்டும். ஆகவே அதற்கும் பத்து என்பதால் மூன்றை கூட்டினால்தான் பத்து வரும். இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் மீண்டும் சொல்லுகின்றேன். எட்டு தரம் ஏழு, கீழாக இரண்டு தரம் மூன்று என குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் பிள்ளைகள் எட்டுக்கும் மூன்றுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், எட்டையும் மூன்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் கழிக்க வேண்டும். எட்டிலிருந்து மூன்றை கழித்து விடையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஐந்து, எட்டிலிருந்து மூன்றை கழித்தால் ஐந்து என பெறுவீர்கள். இப்போது நீங்கள் அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டுமென்றால், ஐந்துக்கு பக்கத்தில் இரண்டையும் தரம் மூன்று என குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இரண்டு தரம் மூன்றையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த மூன்றை இரண்டு தடவைகள் நீங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகேயா? இரண்டை மூன்றுடன் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இரு மூன்று ஆறு, விடை எத்தனை? 56 என உங்களுக்கு விடை கிடைத்திருக்கும். அப்படியானால் நான் வேறொரு கணக்கை நான் சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்வோமா? ரைட், மீண்டும் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். 9 தரம் 7. இப்போது நான் 8 தரம் 7 என்பதை போட்டது போல மீண்டுமாக நீங்கள் 9 தரம் 7 என்று குறித்துக் கொள்ளுங்கள். அதற்கு கீழாக 9 உடன் 10 சமப்படுத்தக்கூடிய எந்த இலக்கம் என்று பார்த்தால் 1. ஆகவே 9 நேராக நிரலில் 1 என்று போட்டு மேலே அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? 7 10 சமப்படுத்துவதற்கு நீங்கள் கூட்டி வர வேண்டிய இலக்கம் 3. ஆகவே கீழாக நீங்கள் 1 தரம் 3 என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போது எங்களுக்கு நீங்கள் குறித்திருக்கின்ற முறை 9 தரம் 7 எனவும், அடுத்த கீழ் நிரலாக 1 தரம் 3 எனவும் குறித்திருப்பீர்கள். நான் கூறியது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய விடை 9 கழித்து விடையெடுக்க வேண்டும். 9 கழியுங்கள், எவ்வளவு? 6. பிறகு நீங்கள் 6 பக்கத்தில் 1 தரம் 3 என்பதை பெருக்கிக் கொள்ளுங்கள். 1 3 3, ஆகவே 63. 9 7 63 என நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆம் மாணவர்கள், நாங்கள் இன்னும் ஒரு வினாவை நாங்கள் பார்ப்போம். ஒரு வீதியில் 2 மின்கம்பங்களுக்கிடையே 2 கொடிகள் வீதம் தொங்கவிட்டு அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. வீதியில் 8 மின்கம்பங்கள் இருந்தால் அவற்றிற்கிடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை? இது மின்கம்பங்களோடு தொடர்புடையது. நான் மீண்டும் வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். ஒரு வீதியில் 2 மின்கம்பங்களுக்கிடையே 2 கொடிகள் வீதம் தொங்கவிட்டு அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. வீதியில் 8 மின்கம்பங்கள் இருந்தால் அவற்றிற்கிடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை? மாணவர்கள், இதற்கான விடையை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், 8 கம்பங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் 8 கம்பங்களுக்கிடையில் 2 கம்பங்களுக்கிடையில் 2 கொடிகள் வீதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் விடை எடுப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமென்றால், 8 கழித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 8 கழித்துக் கொண்டால் 7. 7 என்பது என்ன? இடைவெளி 7. அங்கே காணக்கூடிய இடைவெளிகளின் எண்ணிக்கை 7 இருக்கும். இப்போது 2 கம்பங்களுக்கிடையே காணப்படுகின்ற கொடிகளின் எண்ணிக்கை 2 எனப்பட்டால் அங்கே இடைவெளிகள் 7 பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அதற்கான விடை 7 தரம் 2 14 இருக்கும். ஆகவே அதற்குரிய விடை 14 கொடிகள் அவசியமாக இருக்கும் என்பதை புரிந்திருப்பீர்கள். மாணவர்கள், நாம் இன்னும் ஒரு வினாவை நாம் பார்ப்போம். இது ஒரு வட்டத்துடன் கம்பங்களுடன் தொடர்புடையது. மேலே குறிப்பிட்ட அந்த வினாவோடு தொடர்புடையது. இங்கே வட்டம் என்பதை பற்றி நீங்கள் கூறும் பொழுது இதில் நீங்கள் நான் கூறுவதை அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வாறான வட்ட வடிவம், அதாவது ஒரு வட்டத்தில் காணப்படுகின்றது. வட்ட வடிவ மைதானத்தில் 8 கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. வட்டவடிவமான மைதானத்தில் 8 கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. 2 கம்பங்களுக்கிடையில் 3 கொடிகள் நடப்பட்டிருப்பின் அங்குள்ள கொடிகளினது கம்பங்களினதும் மொத்த எண்ணிக்கை யாது? இங்கே கொடிகளினதும் கம்பங்களினதும் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த கேள்விக்கு விடை காண்பதற்காக ஒரு வட்டத்தை நினைத்து கொண்டு வட்டத்தை சுற்றி 8 கம்பங்களாக பிரித்துக் கொள்ளுங்கள். 8 பகுதிகளாக பிரித்துக் கொண்டு 2 கம்பங்களுக்கிடையில் 3 கொடிகள் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அங்கே இருப்பது 8 கம்பங்களுக்கும் இடையில் இடைவெளிகளின் எண்ணிக்கை 8 இருக்கும். ஆகவே இங்கே நீங்கள் காண வேண்டிய விடை 8 3 பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே 2 கம்பங்களுக்கிடையில் 3 என்றபடியால் 3 8 பெருக்கிக் கொண்டோம் என்றால் அங்கே 8 3 24 என நீங்கள் கம்பங்களின் இடையில் உள்ள கொடிகளின் எண்ணிக்கையாக கிடைக்கும். இப்போது அங்கே கேட்கப்பட்ட வினா என்னவாக இருக்கின்றது? கொடிகளினதும் கம்பங்களினதும் எண்ணிக்கை. ஆகவே கம்பங்களின் எண்ணிக்கை 8, ஆகவே கொடிகளின் எண்ணிக்கை 24 என்றபடியால் 2 கூட்டினால் எங்களுக்கு கிடைப்பது 32 என்பதை பெற்றுக் கொள்ளலாம். மாணவர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சிறிது நேரமே நான் உங்களோடு உரையாடப் போகின்றேன் அல்லது கலந்துரையாடப் போகின்றேன். நான் கூறியது போல் அடுத்த வாரத்துக்கான வினா. இவ்வினாவானது பிள்ளைகள் ஒரு தமிழ் பாடலுடன் தொடர்புடையது. இதுவும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே ஒரு பாடலை கூறி அதற்கான விடையை கூறியது போல இது ஒரு பாடல். ஆகவே நான் பாடலுடைய அடிகளை நான் சொல்லுகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அதனை பாடலாக பாடுகின்றேன். அப்போது நீங்கள் பாடலை பாடுங்கள் என்னுடன் சேர்ந்து. ஓகேயா? அப்படி என்றால் நான் அது விடுகதையோட கூட பாடல், விடுகதையுடன் பாடல். சரியா? விடுகதை என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். விடுகதையுடனான ஒரு பாடலாக கருதுகிறேன். பாடல் வரிகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நெட்டையான காலுடனே நீளமான கழுத்துடனே சுட்டு பொசுக்கும் மணலில் கூட சுமையை தூக்கி செல்லுமாம். நெட்டையான காலுடனே நீளமான கழுத்துடனே சுட்டு பொசுக்கும் மணலில் கூட சுமையை தூக்கி செல்லுமாம். நெட்டையான காலுடனே நீளமான கழுத்துடனே சுட்டு பொசுக்கும் மணலில் கூட சுமையை தூக்கி செல்லுமாம். நெட்டையான காலுடனே நீளமான கழுத்துடனே சுட்டு பொசுக்கும் மணலில் கூட சுமையை தூக்கி செல்லுமாம். என்னவென்று சொல்லுடா உன்னை நானும் போற்றுவேன், உண்மையாக யோசினி விடையை கூட பெற்றிடுவாய். என்னவென்று சொல்லுடா உன்னை நானும் போற்றுவேன், உண்மையாக யோசினி விடையை கூட பெற்றிடுவாய். நெட்டையான கழுத்துடனே நெட்டையான காலுடனே நீளமான கழுத்துடனே சுட்டு பொசுக்கும் மணலில் கூட சுமையை தூக்கி செல்லுமாம், சுமையை தூக்கி செல்லுமாம், சுமையை தூக்கி செல்லுமாம். ஹா மாணவர்கள், இது இலகுவாக உங்களுக்கு நான் கூறிய ஒரு விடயத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் இதற்கான விடையை எடுத்திருந்தால் அல்லது முயற்சி செய்து பார்த்து இதற்குரிய சரியான விடையை நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் இதற்கான விடையை அனுப்பலாம். நான் கூறுகின்ற அந்த தொலைபேசி இலக்கம் 0776 870 43 49. மீண்டுமாக வாசிக்கின்றேன், கேளுங்கள். 0776 870 43 29 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே பிள்ளைகள், நாம் இந்த விடயத்துடன் நாம் அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். அடுத்த வினாவும் உங்களுக்குரியது பிள்ளைகள், நான் அதனை வாசிக்கின்றேன். இது ஒரு சிறிய சம்பவம் ஒன்று, நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வினா. இதற்குரிய விடையையும் நீங்கள் கூற வேண்டும் என நினைக்கிறேன். உங்களுடைய சிந்தனைக்கான ஒரு வினா. ஒரு கிராமத்தில் அமாவாசை தினத்தன்று மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஒரு வீட்டிலும் விளக்குகள் எரியவில்லை. தெருவில் உள்ள விளக்குகள் எதுவும் எரியவில்லை. முருகன் என்ற ஓட்டுநர் தன்னுடைய கருப்பு நிற காரை எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்திற்கு ஓட்டி செல்கிறார். அவருடைய காரின் உள்ள முகப்பு விளக்குகள் கூட எரியவில்லை. திடீரென ஒரு எருமை மாடு குறுக்கே வந்துவிட்டது. உடனே முருகன் காரை நிறுத்தி விட்டார். அது எப்படி பாருங்க பிள்ளைகள், நான் மீண்டும் வாசிக்கின்றேன். ஒரு கிராமத்தில் அமாவாசை தினத்தன்று மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டு விட்டதாம். ஒரு வீட்டிலும் விளக்குகள் எரியவில்லையாம். தெருவில் உள்ள விளக்குகள் எதுவும் எரியவில்லை. முருகன் என்ற ஓட்டுநர், அதாவது சாரதி என்று சொல்வோம், அவர் தன்னுடைய கருப்பு நிற காரை எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்திற்கு ஓட்டி செல்கிறார். அவருடைய காரில் உள்ள முகப்பு விளக்குகள் கூட எரியவில்லை. திடீரென ஒரு எருமை மாடு குறுக்கே வந்துவிட்டது. உடனே முருகன் காரை நிறுத்திவிட்டார். அது எப்படி? இதற்கான விடையையும் நான் கூறியது போல் 0776 870 43 29 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு எனக்கு SMS ஊடாக தகவலை அனுப்புங்கள். உங்களுக்குரிய பாராட்டினை பெற்றுக் கொள்ளுங்கள். ஓகே பிள்ளைகள், நான் இறுதியான ஒரு விடைக்கு வினாவை நான் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்கிறேன். இது நூற்றாண்டுடன் தொடர்புடையது. உங்களிடம் யாராவது கூற முடியுமா நாம் எத்தனையாம் நூற்றாண்டில் வாழ்கிறோம் என்று? கூற முடியும். அப்படி என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தங்களை கொண்டதாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? ஆம் பிள்ளைகள், நீங்கள் எனக்கு சொல்லாவிட்டால் பரவாயில்லை, நான் இதை சொல்லுகின்றேன். எங்களுடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டு அல்லது வருடம் 2021. இதில் எத்தனை நூற்றாண்டு என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், நூற்றாண்டு என்பது ஒரு நூற்றாண்டு என்பது நூற்றின் நூறுகளை, அதாவது நூற்றாண்டு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் நூறு ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி, நூறு ஆண்டுகளுக்குள்ள காலப்பகுதி என்று சொல்லுவோம். ஒன்று தொடக்கம் நூறு வரைக்குள்ள காலப்பகுதியை நாங்கள் சொல்லுவோம் ஒரு நூற்றாண்டு என்று. அதே போல் தசாப்தம் என்பதும் அவ்வாறே கூறுவோம், ஒன்று தொடக்கம் பத்து வரைக்கும் உள்ள காலப்பகுதியை நாங்கள் தசாப்தம் என்று சொல்லுவோம், பத்து ஆண்டுகளை கொண்ட ஒரு தசாப்தம் என்று சொல்லுவோம். ஆகவே 2021 எங்களுக்கு என்ன நூற்றாண்டு, எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம் என்று கூறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், 2021 இரண்டாக பிரித்துக் கொள்ளுங்கள். அதாவது 20 ஐயும் 21 ஐயும் வேறு வேறாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் 20 நேராக அந்த பிரித்து கொண்ட விடயத்தை 20 இலக்க ஆண்டை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். 21 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆண்டை ஒரு ஆண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே 20 அங்கே எடுக்கப்பட்ட முதலாவது ஆண்டையும் எடுத்துக்கொண்டால் 21 கருதப்படுகிறது. ஆகவே 2021 எங்களுக்கு 21 நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் தசாப்தம் என்று சொல்லும் பொழுது 21 அதாவது 2021 என்ற ஆண்டில் உள்ள 21 மட்டும் நாங்கள் தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை இரண்டாக பிரிங்கள். பிரித்து கொண்டால் அங்கே இரண்டும் ஒன்றுமாக பிரிக்கப்படுகிறது. ஆகவே 2 நீங்கள் முழுமையாக 2 தசாப்தங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எஞ்சிய 1 நீங்கள் முதலாவது தசாப்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே 2 கூட்டினால் எங்களுக்கு 3 தசாப்தங்களாக பெற்றுக்கொள்ளணும். ஆகவே 2021 எத்தனையாம் நூற்றாண்டு என்று கேட்டால் 21 3 தசாப்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹாம் அன்பு செல்வங்களே, இவ்வளவு நேரமும் நாம் உங்களுடன் பல்வேறு வினாக்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். இப்போது நாம் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. அப்படியென்றால் நான் உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இவ்வளவு நேரமும் நீங்கள் என்னுடன் இருந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கேட்டுக்கொண்டிருந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சி திட்டமானது அல்லது நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைவதற்கு எங்களுக்கு பல வழிகளிலும் உதவி புரிகின்ற பண்டாரவளை கல்வி பணிமனை வளைய கல்வி பணிப்பாளர், உதவி கல்வி பணிப்பாளர் மற்றும் ஏனைய வளவாளர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி அதிபர் மற்றும் ஏனைய அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக, குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆசிரியர் கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி. ஹா பாய் பாய் பிள்ளைகள், குட் இஸ் பாய், குட் நைட்.